யோவான் எழுதின சுவிசேஷம் 12 அதிகாரம். இயேசு தன் வாழ்க்கையின் முடிவிலே, இன்னும் சில மணி நேரங்களிலே அவர் சிலுவையிலே மரிக்கப் போகிறார். அப்பொழுது அவர் சொன்ன வார்த்தை யோவான் 12:31. இப்பொழுதே இந்த உலகத்துக்கு நியாய தீர்ப்பு உண்டாகிறது. இப்பொழுதே இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுவான். நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்துக் கொள்ளுவேன் என்றார். தாம் இன்னவிதமான மரணமாய் மரிக்கப் போகிறார் என்பதை குறிக்கும்படி இப்படி சொன்னார். அருமையான சகோதர சகோதரிகளே, இயேசு சிலுவையிலே ஒரு மகத்தான ஜெயத்தை நமக்காக சம்பாதித்து தந்தார். ஆனால் நம்மிலே எத்தனை பேர் அதை வெளிப்பாடோடு விளங்கி நாமும் அனுபவமாக்கியிருக்கிறோம்? நல்ல கிறிஸ்தவ ஐக்கிய சபையிலே இருக்கிற இந்த சபை, இதற்கு பெயர் சில வருடங்களுக்கு முன்பாக திரும்ப திரும்ப நான் கேட்ட பதம் புதிதும் ஜீவனுமான மார்க்கம், புதிதும் ஜீவனுமான மார்க்கம். எப்படி நியூ டெஸ்டமெண்ட் புது உடன்படிக்கை சபை அப்படின்னு சொல்கிறோமோ அதே போல் புதிதும் ஜீவனுமான மார்க்கம், புதிதும் ஜீவனுமான மார்க்கம். உங்களுக்கு தெரியுமா, இயேசு தன்னுடைய வாழ்க்கையின் முடிவிலே அவர் கடந்து போன பாதை அது புதிதான பாதை. இதற்கு முன்பாக யாருமே அதிலே நடந்ததில்லை, அதை உண்டு பண்ணதில்லை. அது ஜீவன் கொடுக்கக்கூடியது, பிதாவின் வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய ஒரு மார்க்கம். அதை இனாகுரேட் பண்ண போகிறார். அவர் 33 வருஷம் இந்த பூமியிலே மாம்சமும் ரத்தமுமாக இருந்து அவர் ஒரு மகா பெரிய கிரியை நடப்பித்து கடைசியில் இப்போ ஒரு முடிவுக்கு வரப்போகிறார், முற்றுப்புள்ளி வைக்கப் போகிறார். ஆகையினால தான் இந்த வார்த்தையை அப்படி சொல்கிறார். நிச்சயமாக இப்பொழுதே இந்த உலகத்துக்கு நியாய தீர்ப்பு உண்டாகிறது, இப்பொழுதே இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுவான். அது மாத்திரம் அல்ல, நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது, உயிர்த்தெழுந்து பரலோகத்துக்கு போன பிறகு இல்லை, சிலுவையிலே நான் உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்துக் கொள்வேன் என்றார். தாம் இன்னவிதமான மரணமாய் மரிக்கப் போகிறார் என்பதை குறிக்கும்படி இப்படி சொன்னார். நாம் ஒருவேளை தப்பா அதை விளங்கிக் கொள்ளக்கூடாதுங்கிறதுக்காக யோவான் அப்போஸ்தலன் தெளிவாக சொல்றார், இயேசுவின் சிலுவை மரணத்தை குறித்து இயேசுவே சொன்ன வார்த்தை இது. இதோ உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. அது மாத்திரம் அல்ல, எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்துக் கொள்வேன், ஈர்த்து கொள்வேன். அங்கே ஒரு இன்டிமசி, அதாவது இயேசு தன் வாழ்நாள் முழுவதும் சிலுவை சுமந்தவராயிருந்தார், சிலுவையிலேயே இருந்தார். கடைசியிலே அவர் முற்றுப்புள்ளி வைத்து இந்த சிலுவையிலே தானே நான் உலகத்தையும் உலகத்தின் அதிபதியாகிய சாத்தானையும் ஜெயித்தேன், அவனுக்கு ஒன்றுமில்லை, அவன் தாழ தள்ளப்பட்டு போனான், தோற்கடிக்கப்பட்டான். அது மாத்திரம் அல்ல, அந்த சிலுவையிலே நான் இருக்கிறதுனாலே, அந்த சிலுவையினாலே தானே நான் எல்லாரையும் என்னிடத்தில் ஈர்த்து கொள்வேன். அப்படின்னா அங்கே ஒரு இன்டிமசி. நான் அதை தியானிக்கும் போது இப்படி தான் பார்க்குறேன். நாம் பரத்துக்குரிய பாஷையை, பரத்துக்குரிய சத்தியத்தை பேசும் பொழுது மண்ணுக்குரியதை பேசினா தான் டக்குன்னு விளங்குது. அதுவும் மத்தியான வேரம் சாப்பிட்டுட்டு, பிரதர் சொன்ன மாதிரி தூக்க கலக்கத்தில் இருக்கக்கூடாது. வாலிபர்கள்லாம் விழித்துக் கொள்கிறீங்களா? மண்ணுக்குரிய ஒரு உதாரணம் சுவாரஸ்யமானே சொல்ல போகிறேன். ஒரு காதலன் காதலியை இன்டிமேட்டாக தொடுறான், பழகிறான்னா என்ன நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? என்ன பிரதர், கழுத்தில் கையை போட்டு வெக்குன்னு இழுத்து சக்குன்னு ஒரு முத்தம் வைப்பான், அதுதான் காதலன் காதலியை நேசிக்கிறான்ங்கிறதுக்கு அடையாளம். அருமையான சகோதரனே சகோதரியே, சிலுவையில் இருக்கிற ஒவ்வொரு சீஷனும் அவ்வளவு நெருக்கமாய் ஆண்டவருக்கு மனவாட்டியாய், ஆண்டவரின் அருகையிலே மணவாளன் நேசிக்கிற காதலியாய் நீயும் நானும் இயேசுவோடு அப்படி ஐக்கியம் கொள்ள முடியும், சிலுவையிலே அப்படிப்பட்ட ஒரு ஈர்ப்பை, இழுப்பை, இன்டிமசியை, ஒரு நெருக்கத்தை இயேசு கிறிஸ்து உண்டு பண்ணிவிட்டார். அல்லேலூயா. இதை நான் எப்படி பார்க்கிறேன்னு சொன்னால், இன்னைக்கு எல்லாரும் சுவிசேஷத்தை பூரண சுவிசேஷம்ங்கிறாங்க. அவங்கவுங்க கோணத்தில் அவங்கவுங்க பூரண சுவிசேஷம்னா என்னன்னு சொல்கிறாங்க. நாங்கள் முழுக்க ஞானஸ்தானம் பெற்று அபிஷேகத்தை அந்நிய பாஷை அடையாளத்துடனே பிரசங்கிக்கிற பெந்தகோஸ்தே விசுவாசிகள் நாங்கள் பூரண சுவிசேஷம். இப்படி எத்தனையோ கிறிஸ்தவர்களுக்கு எத்தனையோ அளவுகோல் இருக்குது. இந்த வார்த்தையின்படி ஒரு அளவுகோல், இயேசு சொன்ன அளவுகோல், பூரண சுவிசேஷம் என்ன தெரியுமா? இந்த சிலுவையிலே தானே உலகத்தில் உண்டான இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுவாபத்துக்கு பங்குள்ளவர்களாக முடியும். இயேசு தன் வாழ்நாள் முழுவதும் செய்ததை, சாதித்ததை சிலுவையிலே முற்றுப்புள்ளி வைத்தார். அந்த சிலுவை மரணத்திலே தானே அவர் முற்றுப்புள்ளி வைத்து இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். எத்தனை பேருக்கு இது உங்களுக்கு விளங்குது, வெளிப்பாடாக இருக்கு? பூரண சுவிசேஷம்னா என்ன தெரியுமா? இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி எகிப்திலிருந்து விடுதலையாகி, அடிமை தலையிலிருந்து விடுதலையாகி, பாவ மன்னிப்பும் பாவத்தின் வல்லமையிலிருந்தும் விடுதலையாகி, பாவத்தை ஜெயித்து திவ்ய சுபாவத்துக்கு, பிதாவின் சுபாவத்திற்கு. பிதாவை யாரும் கண்டதில்லை, ஆனால் என்னையே பார்க்குறீங்கள, பிதா என்னை போல தான் இருப்பார். ஒன்றான மெய்த்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். அறிவது, இன்டிமசி, அது சிலுவையிலே தான். உங்களுக்கு தெரியுமா, வாழ்நாள் முழுவதும் இயேசு தன்னைத்தான் வெறுத்து சிலுவை சுமந்தார். ஆகையினால் அவர் பிதாவோடு நெருக்கமாயிருந்தார். அந்த நெருக்கத்தை தான் சீஷர்களுக்கு கொடுக்க விரும்பினார். அதனால தான் நான் கொஞ்ச நேரம், இப்போ கொஞ்ச நேரத்தில் நான் உயர்த்தப்படுவேன், சிலுவையிலே எல்லாம் முடிந்தது என்று என் ஆவியை விடுவேன், அப்பொழுது மகத்தான ஒரு ஜெயம் உண்டாகும். அந்த ஜெயம் என்னை போல் மாம்சமும் இரத்தமுமாயிருக்கிற இந்த பூமியில் இருக்கிற எந்த மனுஷனும் பாவத்தினால் பாவத்துக்கு அடிமையாகி எகிப்திலே இருக்க தேவையில்லை, அவனுக்கு விடுதலை. அது மாத்திரமல்ல, அது பாதி சுவிசேஷம் தான். முழு சுவிசேஷம் என்ன அப்படின்னு சொன்னால், அவன் நான் பிதாவோடு நெருக்கமாக இருக்கிறது போல, நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறது போல, என் சீஷனும் நானும் ஒன்றாக இருப்போம். வி வில் பி சோ க்ளோஸ் டுகெதர். நான் இழுத்துக்கொள்வேன், ஈர்த்துக்கொள்வேன். அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த வல்லமையான சுவிசேஷம் நம்மை கிட்டி சேர்ந்திருக்கிறதா? அதுக்கு முன்னாடி பாருங்க, யோவான் 12 அதுக்கு முன்னாடி நான் வாசித்த வசனத்துக்கு சில வசனங்களுக்கு முன்பாக 25 பாருங்க. தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான், இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவனோ அதை நித்திய ஜீவகாலமாய் காத்துக்கொள்வான். நம்மிலே அநேகம் பேருக்கு சிலுவை உபதேசமே பிராக்டிக்கலா இல்லை, இயேசு சொன்ன இந்த வார்த்தைகள் எல்லாம் அனுபவமா இல்லை நமக்கு. ஏன் தெரியுமா? இந்த உலகத்திலே நம் ஜீவனை நாம் நேசித்துக் கொண்டே இருக்கிறோம். உபதேசம் நமக்கு தெரியுது, சிலுவை சுமக்கணும், நம்மை நாம் வெறுக்கணும், பாடுபடணும் அப்படின்னு. அப்படியே ஒரு சில வேளைகளில் நாம் பாடுபட்டோம்னா பல்ல கடிச்சுக்கிட்டு, ஐயோ கோபத்தை அடக்கணும், ஐயோ இந்த விசுவாசி வேற வீட்டில் உட்காந்துருக்கார், இல்லாட்டினா பட்டு பட்டு விட்டுருப்பேன், ஆனால் சாட்சி கெட்டு போயிருமேன்னு பல்ல கடிச்சுக்கிட்டு கோபத்தை அடக்க வேண்டியிருக்கு. இதுதான் நம்முடைய வெற்றி வாழ்க்கையாக இருக்கு. 4 முன்பாக கோபப்படாத ஆண்டவருடைய வார்த்தை எந்த சூழ்நிலையிலையும் யார் பார்த்தாலும் பார்க்காட்டியும், நீ அவ்வளவு நெருக்கமாக என்னோடு இருக்கலாம்ப்பா, அது என்ன நெருக்கம்? நான் இந்த பூமியில் உன்னை போல மாம்சம் ரத்தமாக இருந்தபோது என் ஜீவனை நான் இழந்தேன். என்னை அவதூறாக பேசுவாங்க, என்னை கோபப்படுத்துவாங்க, இந்த உலகத்தின் அதிபதி சாத்தான் என்னை எத்தனையோ சூழ்நிலைகளிலே ஈர்க்க பார்த்தான், ஆனால் நான் என் ஆசை இச்சைகளை, என் ஜீவனை நான் வெறுத்து பிதாவின் ஜீவனை நான் உங்களுக்கு காண்பித்தேன். இந்த வாழ்க்கை சாத்தியம், ரொம்ப எளிமையான சுவிசேஷம். நாம் சிலுவை பாதை, சிலுவைங்கிறது வந்து ரொம்ப கடினமான உபதேசமாய் நினைத்து கொண்டிருக்கிறோம், வெளிப்பாடு இல்லாததுனால, விசுவாசிக்காததுனால. என் ஜீவனை நான் இழக்க முடியும். உங்களுக்கு தெரியுமா, நம்முடைய மாம்சத்தில் ஒரு நன்மையும் வாசமாக இல்லை. நான் ஒன்று சொல்கிறேன், இந்த வார்த்தையை ஆண்டவர் ஏன் இவ்வளவு தீர்க்கமாக சொல்கிறாருன்னா, அதாவது இப்பொழுதே இந்த உலகத்துக்கு நியாய தீர்ப்பு உண்டானது, இப்பொழுதே இந்த உலகத்தின் அதிபதி தாழ தள்ளப்பட்டு போனான், சாத்தானுக்கு ஒன்றுமில்லை. ஏன் எவ்வளவு நிச்சயமாக இப்படி சொல்கிறார்? நான் தியானித்து பார்த்தேன், இந்த உலகமே பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது, சாத்தான் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறான், ஆனால் நம்மளை அவன் எப்படி பாவம் செய்ய வைக்கிறான்? நம்முடைய மாம்சத்தில் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் என்ன அப்படின்னு சொன்னால், நம்முடைய மாம்சத்தில் உள்ள இச்சைகள், பெருமை சுயநலம். பெருமை சுயநலம்ங்கிற இச்சை நம்முடைய மாம்சத்தில் வேறா இருக்கு. அதுதான் என் ஜீவன், என் ஜீவனை நான் ஏன் வெறுக்கணும் அப்படின்னு சொன்னால், அதில் ஒரு நன்மையும் வாசமாக இல்லை, அது பெருமை சுயநலமாய்த்தான் இருக்கு. அது நான் எனதுன்னு எனக்கானதை தேடுது, தன்னைத்தான் உயர்த்துது. அவ்வளவு அசிங்கமான மனிதர்கள். இதை நான் சொன்னால் உங்களுக்கு மிகைப்படுத்துகிறதா இருக்கும், வேத வார்த்தை சொல்லட்டும், தேவனுடைய வார்த்தையினால தான் நமக்கு விசுவாசம் வரணும். நான் அவ்வளோ அசிங்கமான மனுஷனா பிரதர்? பிரபாகர் சொல்கிறத நீங்கள் யாரும் நம்ப வேண்டாம். தேவனே, உங்களை சிருஷ்டித்த கர்த்தாவே சொல்லுகிறதை கேட்போமா? ஏசாயா 48 நாலாம் வசனம் பாருங்கள், ஏசாயா 48 வசனம், நீ கடினமுள்ளவன் என்றும் உன் பிடரி நரம்பு இரும்பென்றும் உன் நெற்றி வெண்கலமென்றும் அறிந்திருக்கிறேன். தெரியுமா, நாம் வீழ்ச்சி விட்ட மனிதர்கள் அப்படின்னு சொன்னால், நாம் தாயின் கற்பத்திலிருந்தே ஒரு சுபாவத்திலே உள்ளவர்கள். அதுவும் இங்கே தான் எழுதியிருக்கு பாருங்கள், அப்படியே ஏசாயா 48:8 வசனத்தின் பின்பகுதியை பாருங்கள், தாயின் கற்பம் தொடங்கி நீ மீறுகிறவன் என்று பெயர் பெற்றதையும் அறிந்திருக்கிறேன். அருமையான சகோதரனே, சகோதரியே, நீ எப்படிப்பட்ட மனுஷன் மனுஷி அப்படிங்கிறது உனக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் கர்த்தர் உன்னை உண்டாக்கினவர் சொல்லுகிறார், நீ தாயின் கற்பத்திலிருந்தே மீறுகிறவன். யூ ஆர் அ ரிபெலியஸ் மேன் உமன் ஃப்ரம் த டே யூ கேம் ஃபோர்த் ஃப்ரம் யுவர் ஊம் மதர்ஸ் ஊம். தாயின் கற்பத்திலிருந்து வெளிவந்த பொழுதே நீ மீறுகிறவன். எப்படியெல்லாம் மீறுகிறவர்கள் நாம்? நம்முடைய மாம்சத்தில் அதுக்கு பேர் வணங்கா கழுத்து, கீழ்ப்படியாமல். மாம்சமானது கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. என் கழுத்து நரம்பு வெண்கலம், வணங்கா கழுத்து. உங்களுக்கு தெரியுமா, இப்படிப்பட்ட மனிதர்களை ரட்சிக்கணும்னா இயேசுவும் இப்படிப்பட்ட மாம்சத்திலே, ஆசை இச்சைகள் உள்ள மாம்சத்திலே, பெருமையும் சுயநலமும் நிறைந்த மாம்சத்திலே வந்து அதை தன்னைத்தான் வெறுத்து, என் ஜீவன், என் ஜீவனில் பெருமை சுயநலம் தான் இருக்கு, ஆகையினால நான் அதை சாகடிச்சிடணும், நான் வெறுக்கணும். இதுதான் அவர் வாழ்ந்த வாழ்க்கை. இப்படி அவர் வாழ்ந்ததனால, இப்படி தன்னைத்தான் வெறுத்து தன் ஜீவனை இழந்து அவர் சிலுவை சுமந்ததனால, இப்போ உச்ச கட்டத்தில் சொல்றார், இன்னும் ஒரு சில மணி நேரம் நான் என் ஆவியை பிதாவினிடத்தில் ஒப்பு கொடுத்து எல்லாம் முடிந்தது அப்படின்னு முடிக்கும் பொழுது சாத்தான் தள்ளப்பட்டு போனான். அல்லேலூயா. பெருமை சுயநலம், இந்த இச்சைகளினால் தான் நம்ம அவன் கொக்கி போட்டு இழுக்கிறான். இதை எப்படி சொல்லணும்னு சொன்னால், ஒரு பாம்புக்கு 2 சின்ன பிள்ளைகளுக்கு கூட விளங்கும். பாம்புன்னு பார்த்தா அது வாயை திறக்கும், அதில் 2, அந்த 2 மாதிரி தாங்க. அந்த சாத்தானுடைய அந்த விஷம் அல்லது அவனுடைய வல்லமை நம்முடைய மாம்சத்திலுள்ள பெருமை சுயநலத்தை வைத்து தான் அவன் கொக்கி போட்டு கடிப்பான் அல்லது விஷத்தை பாய்ச்சுவான். தாயின் கற்பத்திலிருந்தே நாம் அப்படிதான். எந்த பாவமும் சுயநலத்திலிருந்தோ பெருமையினால தான் வரும். ஏன் நாம் நம்முடைய மூத்த சகோதரர்கள் கடிந்து கொள்ளுகிறதை ஏற்றுக்கொள்ள முடிகிறது இல்லை? பெருமை. ஏன் நாம் பொருளாசை உடையவர்களாய் பன்றிகளைப் போல தலையை கவிழ்த்து கொண்டு நான் எனது என்று இறுக்கி ஒன்றை பிடித்துக் கொண்டே இருக்கிறோம்? ஏன் சபை, நான் பெற்ற வரம், என் ஊழியம், நான் எனது, என் பெயர், இதான் சுயநலம். ஆனால் இயேசு பிதாவுக்கு முன்பாக எப்பொழுதும் கைகளை விரித்தவராயிருந்தார், சுயநலமற்றவராயிருந்தார். பிதாவே எல்லாம் நீர் கொடுத்தது, கையை விரித்திருந்தார். சுயநலமற்ற வாழ்க்கை, எப்பொழுதும் அவர் பிதாவுக்கு கீழ்ப்படிந்தவராயிருந்தார். அவருக்கு வணங்கா கழுத்துள்ள மாம்சம் இருந்தாலும் அதை வணக்கி பிதாவே உம்முடைய சித்தமாக கடவுது. உங்களுக்கு தெரியுமா, சிலுவையில் அவர் இயேசுவை சரியாக நீங்கள் பார்க்கணும்னு சொன்னால் எந்த ஓவியத்தையும் பார்க்கக்கூடாது, இந்த ரெண்டு வசனத்தையும் பாருங்கள். மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடம் இல்லை, அவர் தலை சதா தலை சாய்த்த இடம் சிலுவை. அந்த சிலுவையிலே தானே அவர் தலையை சாய்த்து பிதாவே உம்முடைய சித்தமாக கடவுது. தன்னைத்தான் தாழ்த்தினார், தனக்கானதை தேடாமல் கைகளை விரித்த சுயநலமற்ற வாழ்க்கை வாழ்ந்தார். ஆகையினாலே சாத்தானுடைய இரண்டு பல்களும் பிடுங்கப்பட்டது. அவரோடு இருக்கிற இயேசுவின் சீஷன் எவனும் யாராயிருந்தாலும் சிலுவையிலே இருக்கும் பொழுது, என் ஜீவனை நான் இழக்கும் பொழுது, எப்பையெல்லாம் நான் சோதிக்கப்படுறேனோ, கோபப்படும்படி சோதிக்கப்படுறேன், ஏன், என்னுடைய பெருமை, என்னை குறித்து ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கு எனக்கு, ஒரு பிச்சைக்காரனுக்கு கூட ரெஸ்பெக்ட் இருக்கு, செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கு, அவனுடைய அந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் பாதிக்கப்படும் பொழுதுதான் அவனுக்கு கோபம் வருது. பிச்சை கேட்கறவனுக்கு 50 காசை போட்டு பாருங்க. ட்ரெயின்லயோ பஸ்ஸுக்கோ நிற்கும் போது நான் அநேக முறை பார்த்துருக்கிறேன், ஒரு ரூபாய் போட்டா கூட அதை அப்படி பார்த்துட்டு அப்படி நக்கலா ஒரு சிரிச்சுட்டு போவார். தர்ம புண்ணியவான் போட்டார் பாரு பிச்சை, ஒரு டீக்காகுமா, ஆக ஒரு டீ குடிக்கணும்னா கூட ஒரு 5 ரூபா நாணயத்தை தான் பிச்சைக்காரன் எதிர்பார்க்கிறான், அவனுக்கு கோபம் வருது. ஏன், அவ்வளவு வீழ்ச்சியுற்ற மாம்சத்தில் உடையவர்கள் நாம், உனக்கெல்லாம் என்னடா கோபம் வர வேண்டியது இருக்குன்னு நம்ம கேட்டோம்னா எல்லாருக்கும் கோபம் வரத்தான் செய்யும். ரிக்ஷா ஓட்டுறவனுக்கும் கோபம் வரும், கழுத்தில் ஸ்டெத்தாஸ்கோப்பை மாட்டி நீட்டு போக்கா ஒயிட் காலர் ஜாப்ல இருக்கிறவங்களுக்கும் தான் கோபம் வரும். கோபம் எதனால வருது, உன்னுடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட் பாதிக்கப்படும் பொழுது கோபம் வருது. பொருளாசை, உங்களுக்கு தெரியுமா பொருளாசைனா அது சுயநலத்தின் இமீடியட் வெளிப்பாடு. அதாவது அண்ணன் தம்பி கூட பிறந்த உறவு மாதிரி, நான் எனக்கானதை தேடுறதுனால தான், சுயநலமுடையவன மனுஷனாக இருக்கிறதுனால தான் நான் மண்ணையும் மண்ணுக்குரிய எல்லாவற்றையும் நேசிக்கிற மனுஷனாக இருக்கிறேன். பொருளாசை மேமன், லவ் ஆஃப் செல்ஃப் சோ லவ் ஆஃப் மணி. எத்தனை பேர் இதை நீங்கள் பார்த்துருக்குறீங்க, நீங்கள் பார்க்கல, பொருளாசைக்காரர்கள் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கோபம் வருது. என்ன ரட்சிக்கப்பட்டு இத்தனை வருஷம் ஆகுது பொருளாசைங்கிறீங்க, எனக்கெல்லாம் கோபமே வராது. என் மனைவி என்னை பார்த்து சொன்னாலோ, அல்லது சபையில் உள்ளவங்களோ, வேலை ஸ்தலத்தில் உள்ளவங்களோ, வேலை ஸ்தலத்தில் ஆஸ்பத்திரியிலாம், 65 வயசில் இப்படியெல்லாம் நாம் குடுகுடு கிழவன் ஆகிக்கிட்டு சம்பாதிக்க வந்திருக்கிறோம், என்ன செய்கிறது, பொருளாசை உலகத்தான் போதிக்கிறான் எனக்கு பொருளாசையை குறித்து. நான் நேர்மையாக இருக்கிறதுனால பொருளாசை என் மாம்சத்தில் ஒட்டுனது, ரெட்ட பிறவி, நான் இருக்கிற வரைக்கும் பொருளாசை என்னிடத்தில் இருக்கும். ஆனால் இது சோர்ந்து போகிற விஷயம் கிடையாது, இது உற்சாகப்பட வேண்டிய விஷயம். என்ன அப்படின்னு சொன்னால், இந்த வணங்கா கழுத்தை, பொருளாசை சுயநலமுடைய மாம்சத்தை இயேசு சிலுவையிலே சாவு மணி அடித்து எல்லாம் முடிந்தது என்று சொன்னார். அல்லேலூயா, இதுதான் சுவிசேஷம். அது மாத்திரமல்ல, அது ஒரு நெகட்டிவ் மாத்திரம் கிடையாது, பாவம் செய்யாமல் இருக்கிறது மாத்திரம் கிடையாது. நான் இப்படி தான் யோசிக்கிறேன், கோபப்பட்டா பாவம் செய்கிறேன், ஏன் கோபம் படுறோம், கோபம் யாருடைய நெஞ்சிலே குடியிருக்கும் எழுதியிருக்கு, மதியீனனுடைய இருதயத்தில் கோபம் குடியிருக்கும். சரி, இப்போ நான் திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவனாகலாம், சிலுவையில் நான் இருந்தேன்னா, என்னை நான் வெறுத்தேன்னு சொன்னால், இயேசு என் கூட இருந்தார்னா, நானும் யோவான் அப்போஸ்தலனைப் போல இயேசுவின் மார்பிலே சாய்ந்திருக்க முடியும். நான் சொன்ன மாதிரி கழுத்தில் கையை போட்டு கிச்சுன்னு எனக்கு இயேசு முத்தம் கொடுப்பார். எப்போ, என் இருதயத்தில் கோபம் வரும்பொழுதே என்னை நான் வெறுத்து, ஆண்டவரே ஒரு நன்மையும் வாசமாக இல்லை, சின்ன விஷயத்துக்கு எனக்கு கோபம் வருது, ஆண்டவரே இதை முளையிலேயே கிழ்கிறேன், என்னை நான் வெறுக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்னை நான் வெறுத்துட்டேன்னு சொன்னால், கழுத்தில் கையை போட்டு சக்குன்னு ஒரு முத்தம் கொடுக்குறார் ஆண்டவர். வெல்டன் மகனே மகளே அப்படின்னு சொல்லுவார். கோபத்தை ஜெயிக்கிறது, பொருளாசையை ஜெயிக்கிறது, பெருமை இல்லாமல் தாழ்மையாக இருக்கிறது, எல்லாமே சுலபம்ங்க இயேசுவோடு இருந்தால். இயேசு எங்கே இருக்கிறார், திரும்ப இப்போ யோவான் 12 வாங்க, நான் வாசித்த வசனத்துக்கு அடுத்த வசனம் பாருங்கள், யோவான் 12 அதிகாரம் 26 வசனம் பாருங்கள். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன், நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். இயேசுவுக்கு ஊழியக்காரன் யார் தெரியுமா? வேலையை விட்டவன் கிடையாது, பொண்டாட்டி பிள்ளை இல்லாமல் குடும்பத்தை விட்டவன் கிடையாது. அதெல்லாம் ஈஸி, நான் யோகியாக இருந்தவன் அதனால தான் நான் சொல்கிறேன். சரீரத்தை ஒடுக்கிறது ரொம்ப ஈஸி, என் வேலையை விடுறது ரொம்ப ஈஸி, ஆனால் பொருளாசை இல்லாமல் வேலை பார்க்கறது தான் கஷ்டம். கல்யாணமே வேணாம்னுக்கிட்டு இருந்தேன். எங்கள் அப்பா என்ன சொன்னாரியுமா, அவர் ஒரு இந்து, இப்படி சொல்கிறவங்க தான்டா அதிக பிள்ளை பெறுவாங்க அப்படின்னு சொன்னார். அது தீர்க்க தரிசனமாக அப்படியே ஆகிப்போச்சு. 9 பேரில் 5 பிள்ளையை பெற்றவன் நான் தான். ஆனால் ஒரு ஸ்திரியை தொடாமல் இருப்பது நலம் என்று சொன்னவன் நான். அருமையான சகோதர சகோதரிகளே, சிலுவைங்கிறது வெளிப்படையான எந்த விஷயத்திலையும் அல்ல, ஆட்டிடியூட். நம்முடைய ஆசை இச்சைகள் பெருமை சுயநலம்ங்கிறது யாருக்குமே தெரியாது. அதனால தான் கலாத்தியரில் அப்படி எழுதியிருக்கு, மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன. அதில் பெருமைங்கிற வார்த்தை இருக்கா தேடி பாருங்க, இருக்காது. ஏன்னா அது வேறு, உன் மாம்சத்தில் வேறு புறையோடி போயிருக்கிறது, அதை யாரும் பார்க்க முடியாது. உன் கோபத்தை மனுஷர்கள் பார்ப்பாங்க, உன் பொருளாசையை மனுஷர்கள் பார்ப்பாங்க, உன் வாக்குவாதம் சண்டையை மனுஷர்கள் பார்ப்பாங்க. ஆனா நீ சிலுவையிலே இயேசுவோடு தலை சாய்த்திருந்தால், இயேசுவின் சீஷன் எனக்கும் தலை சாய்கிறதுக்கு எதுவுமே இல்லை. என் வீடு, மனைவி, பிள்ளைகள் எதுவும் எனக்கு சொந்தம் இல்லை. எனக்கு தலை சாய்க்கிறதுக்கு ஒரே ஒரு இடம் தான் இருக்கு. யோவான் மார்பிலே, இயேசுவின் மார்பிலே சாய்ந்திருந்தது போல சிலுவையிலே அவரோடு நானும் தலையை கவிழ்த்து அவரோடு இருப்பதுதான் இன்டிமசி, நெருங்கிய உறவு. அதான் நோயிங் காட்னு எழுதியிருக்கு. ஒரு புருஷனும் மனைவியும் படுக்கை அறையில் கொண்டிருக்கிற உறவு அது புனிதமானது, அந்தரங்கமானது, வெளிப்படையாய் விளக்க முடியாது. ஆமென். இந்த தெய்வீக சுவாபம் அல்லது அந்த தெய்வீக உறவில் நாம் நிலைத்திருந்தோம்னு சொன்னால் அந்த தேவ சாயல் நமக்கு இருக்கும். நம்மளே அநேக பேருக்கு இன்னொரு வெளிப்பாடு ஏன் எது அவசியம் அப்படின்னு சொன்னா, தேவன் எப்படி இருப்பாரோ அதுதான் தெய்வீகம். இயேசு அப்படியே அந்த அதிகாரத்தை அப்படியே எப்படி திருப்புங்களேன், யோவான் 12 அதிகாரம் அப்படியே அடுத்த பக்கத்தை திருப்புங்க. இயேசு சத்தமிட்டு சொன்ன வார்த்தை 44 வசனம் பாருங்க, யோவான் 12:44. அப்பொழுது இயேசு சத்தமிட்டு, ஏன் சத்தம் போடணும், அவ்வளவு பெரிய விஷயம் அது, நான் சிலுவையில் இருக்கிறதுனால 33.5 வருஷம் இந்த மாம்சமும் ரத்தமும் உடைய மாம்சகுமாரனாக இருந்து நான் சிலுவை சுமந்ததனால அதனுடைய விளைவு, என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் என்னிடத்தில் அல்ல என்னை அனுப்பினவரிடத்தில் விசுவாசமாக இருக்கிறான். 46, என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் எவனும் இருளில் இராதபடிக்கு நான் உலகத்தில் ஒளியாக வந்தேன். 50 வசனம், அவருடைய கட்டளை நித்திய ஜீவனாயிருக்கிறது என்று அறிவேன், ஆகையால் நான் பேசுகிறவர்களை பிதா எனக்கு சொன்னபடியே பேசுகிறேன். தன் ஜீவனை வெறுக்கிறவன் அதை காத்துக்கொள்வான், தன் ஜீவனை காத்துக்கொள்கிறவன் அதை நித்திய காலமாக இழந்து போவான். பிதா சொல்லி இயேசு கடைபிடித்து, ஒரு நாள் அல்ல, இரண்டு நாள் அல்ல, ஒரு முறை அல்ல, இரண்டு முறை அல்ல, 33 வருடம் அதே லைஃப் மோட்டோவாக இருந்து தன்னுடைய வாழ்க்கையின் சூத்திரமாய் கடைபிடித்து சொன்ன வார்த்தை, என் வார்த்தைகள் அவருடைய கட்டளைகள் நித்திய ஜீவனாய் இருக்கிறது. அருமையான சகோதர சகோதரிகளே, நம்மளே அநேகம் பேருக்கு அந்த அனுபவம் இல்லை. நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில் நான் கற்றுக்கொண்டது, நான் சத்தத்தை உயர்த்தி யாரையாவது கண்டித்தால், கடிந்து கொண்டால் பிரதர் கோபப்பட்டார் சபையில் அல்லது வீட்டில். உங்களுக்கு தெரியுமா என்னுடைய கோல், நான் விசுவாசிக்கிறேன் ஆகையினால் பேசுகிறேன், நான் இயேசுவை போல் திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவனாகி தேவனுடைய தயவையும் கண்டிப்பையும் காண்பிக்க முடியும். ஆமேன், நான் ஆமேன் சொல்கிறேங்க, விசுவாசிக்கிறேன் ஆகையினால் ஆமேன் சொல்லுகிறேன். இதே அதிகாரத்தில் இன்னொரு வசனம் பாருங்க, 48 வசனம், யோவான் 12:48, என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறது ஒன்று இருக்கிறது, நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும். உங்களுக்கு தெரியுமா என்னுடைய விசுவாசம் இதுதான், நான் தேவனுடைய தயவையும் கண்டிப்பையும் நான் காண்பிக்கணும். மனுஷீக தயவு மனுஷீக கண்டிப்பெல்லாம் இருக்கக்கூடாது. வீடா இருக்கட்டும், சபையா இருக்கட்டும், வேலை ஸ்தலமா இருக்கட்டும், நான் பேசினேன்னு சொன்னா என்னுடைய வார்த்தைகள் சிலுவையிலிருந்து நான் பேசின சுயமாய் பேசாத வார்த்தைகளாய் இருந்தால் அது ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கும், இயேசுவின் வார்த்தைகளைப் போலவே இருக்கும். ஆகையினால் இயேசுவை போலவே நாமும் சொல்ல முடியும். நான் யாரை நியாயம் தீர்க்கிறது இல்லை, நான் பேசின வார்த்தைகளே உங்களை நியாயம் தீர்க்கும். என்னை போல நீங்கள் யாரும் பிரசங்கிக்கிறதற்கு அழைக்கப்படலை, ஆனால் சவால் இயேசுனுடைய வாழ்க்கை எனக்கு சவாலாக இருந்தது. நான் விசுவாசித்திருக்கிறேன், அப்படியே அந்த நுனியை பற்றியாவது இருக்கிறேன். நான் முழுமையாக இயேசுவின் வாழ்க்கையை நான் சுதந்திரிக்கலனாலும் அந்த தொங்கலையாவது பற்றி கொண்டு இயேசுவே உமை போல் இருக்க விரும்புகிறேன் விசுவாசம் இருக்கு. நான் கண்டிப்பாக இருந்தேன்னா பிதா எப்படி கண்டிப்பாக இருப்பாரோ, இயேசு எப்படி கண்டிப்பாக இருப்பாரோ அப்படி இருக்க முடியும். என்னுடைய கடிந்து கொள்ளுதலிலே பூரண அன்பு இருக்க முடியும். வார்த்தையெல்லாம் எடுக்க நேரம் இல்லை, வெளிப்படுத்தின விசேஷத்தில் எழுதியிருக்கு. தேவன் யாரிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவர்களை தொட்டில போட்டு தாளாட்டுவார்னு எழுதியிருக்கா, அல்லது தடவி கொடுப்பார்னு எழுதியிருக்கா? தான் நேசிக்கிற எவனையும் அவர் சிட்சிக்கிறார், கடிந்து கொள்ளுகிறார். இதையெல்லாம் விளங்கினவர்கள் யார் உங்களுக்கு தெரியுமா? அதே வசனத்தில் யோவான் 12 எழுதியிருக்கு, சிலுவையில் இருந்தால் நீங்கள் வெளிச்சமாக இருப்பீங்க, நீங்கள் போகிறது எல்லாம் நிச்சயமாக இருப்பீங்க, நீங்கள் போகிற இடம் உங்களுக்கு தெரியல. கீழே 2 கீழே எழுதியிருக்கு, அநேகம் பேருக்கு சிலுவையில் இல்லாததுனால இருளில் இருக்கிறதுனால நீங்கள் போகிறது இன்னதென்று தெரியவில்லை, இடம் தெரியல. யூ ஆர் நாட் ஷுயர் ஆஃப் வாட் யூ ஆர் டூயிங். பெற்றோர்கள் பிள்ளைகளை கண்டிக்கிறீங்க, அப்புறம் தாய் வந்து மொத்து 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 மொத்துன்னு அடிச்சு போட்டு அப்புறம் மடியில் தூக்கி வச்சு ஐயோ உன்னை அடிச்சு விட்டேனடா அப்படின்னு அழுகிறது, மூக்க சிந்தி தொடச்சு அவன் மேலேயே இழுகி விடுறது, அதான் உங்களுடைய அன்பு. அருமையான சகோதர சகோதரிகளே, நீங்கள் என்னுடைய அனுபவத்தை தான் சொல்கிறேன். நான் தேவனை போல் கண்டிப்பாக இருந்தேன்னு சொன்னால் ஒரு இம்மி அளவு இறங்கி வரமாட்டேன். நான் சபையிலேயோ வீட்லேயோ தப்பு செஞ்சிட்டேன்னா மன்னிப்பு கேட்பேன், மன்னிப்பு கேட்குற ஆள் முதலாளு நான் தான், எனக்கு யாரும் உணர்த்த வேண்டியதில்லை. தேவனே உணர்த்தினா உடனே மன்னிப்பு கேட்பேன். ஆனால் தப்பு செய்யாமல் நான் சொன்னது போல இயேசுவை போல் நான் இருந்தேன், யாரோ ஒருத்தரை கண்டித்தேன் அப்படின்னு சொன்னால் இம்மி அளவு கூட இறங்க மாட்டேன். நான் பிரதர் அவங்க இடறி போயிட்டாங்க அப்படின்னு சொன்னால் பிதா நடாத நாட்டெல்லாம் பிடுங்கி எரியப்படும் இயேசு சொன்ன வார்த்தையை சொல்லுவேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சிலுவையில் இருந்தால் இப்படிப்பட்ட வாழ்க்கை சாத்தியம். சாத்தானுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லைன்னு சொல்லலாம், திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகி நாம் வெளிச்சத்தில் நடக்கலாம். தேவனுடைய தயவையும் கண்டிப்பையும் இயேசு காண்பித்தது போலேயே காண்பிக்க முடியும். மகத்தான ஜெயத்தை இயேசு சிலுவையிலே சம்பாதித்தார், அதை நாம் விளங்கியிருக்கிறோமா, வெளிப்பாடோடு பெற்றிருக்கிறோமா? இந்த வார்த்தைகள் எனக்கு வெளிச்சமாயும் வெளிப்பாடாயும் இருக்கிறது. உங்களை உற்சாகப்படுத்தும்படி சொல்லியிருக்கிறேன், தியானிச்சு பாருங்கள். நேரம் கிடைக்கும்போது என்னிடத்தில் தனிமையாகவும் பேசுங்க. சந்தேகம் உள்ளவர்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.